الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جمعه لنا ஜகாத் அது மாதிரி தொழுகை ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக இந்த ஜகாத் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இப்போ அது கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அது வந்து பணக்காரர்களிலிருந்து அந்த ஜகாத் வசூலிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு போய் சேரணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு 8 கூட்டத்தாரை அதில் பிரிக்கிறோம். அந்த 8 கூட்டத்தாருக்கு போய் சேர வேண்டிய ஒரு பங்கு தான் இந்த ஜகாத். அப்ப இவங்களுக்கு ஜகாத் கடமையாக இருக்குது. அவங்க நினைச்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த 8 கூட்டங்களுக்கு போக வேண்டிய ஒரு பொருள் என்னட்ட இருக்கு. இது அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எதுக்கு என்ன சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்ப நாம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதுல கஞ்சத்தனம் பார்க்க கூடாது. ஏண்டா எவ்வளவு பேர் தொழில் செய்யறாங்க, எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, தொழில் சக்சஸ் ஆகிறது வெற்றி அடைகிறதுங்கிறது வந்து அல்லாட ஒரு கையில உள்ளது. அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஜாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா. அது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மேலதிகமான ஒரு கொடை. அது அல்லாஹ் நாடினவங்களுக்கு கொடுப்பான். அது யார் வாங்குறாங்களோ அது அவங்களுக்கு ஒரு சோதனை. யாரோட கையில அந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விவசாயத்திலேயோ அல்லது நகையிலேயோ அல்லது பணத்திலேயோ அல்லது வியாபார பொருள்களையோ இந்த ஜகாத் கடமையாகக்கூடிய அளவுக்கு யாருக்கு வந்து சேருதோ அல்லாஹ் தஆலா அவங்கள சோதிக்கிறதுக்கு தான் தந்திருக்கிறான். அந்த சோதனையில அவங்க கஞ்சத்தனம் இல்லாம ஷைத்தான தூண்டுகள் இல்லாம சரியா கணக்கு பண்ணி அந்த ஜகாத் அவர் கொடுத்துட்டான்னு சொன்னா அவர் வெற்றி. ஒரு ஆள் கஞ்சத்தனப்படுறாரு, இது என்ன இவ்வளவு வருது, எப்படி நாம கொடுக்கறது, இது கொடுத்து என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி மறைச்சி ஜகாத் வசூலிக்க யாராவது சரி வந்தானு அவங்கள்ட்ட சும்மா பொய் கணக்கை காட்டி சும்மா தடவி அப்படி அனுப்பி விடுறான்னு சொல்லி சொன்னா வந்து அவர் வந்து முஷ்ரிக். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு காஃபிர். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு 60-70 வருஷம் தான் எங்களை ஆகக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில தான் நாங்கள் இந்த சொத்துக்களை சேர்க்கிறதும் அதை பாவிக்கிறதும் அதை நாங்கள் இல்லாமலாக்குறதும் கொடுக்கறதும் எடுக்கிறதும் எல்லாம் அதுக்குள்ளதான். ஆனா தண்டனை வந்து குறைஞ்சபட்சம் 50,000 வருஷம் போகும் ஒரு தண்டனை முடியறதுக்கு. அந்த 50,000 வருஷம் அந்த காலம் போகாம அவங்கள அந்த தண்டனைக்கு முடிவு இல்லை. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா விசாரிச்சு ஏதாவது ஒரு மன்னிப்பு கொடுக்கறதா, இந்த மன்னிப்பு கொடுப்பான், இல்லண்டா இல்ல, அது அவ்வளவுதான், அதுல பாடு முடிஞ்சது. ஆனால் 50,000 வருஷம் தண்டனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப ஒரு 60-70 வருட ஒரு சுகத்துக்காக அல்லது அதை விட குறைவான ஒரு வருடகால சுகத்திற்காக வேண்டி நாங்க வந்து 50,000 வருஷ தண்டனை வாங்கி கொள்ளக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு நஷ்டம். வெள்ளி உலகத்தில் நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் எடுக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு என்னத்தை பாவிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் உடுத்துற உடுப்பு தான், இது மட்டும்தான். மற்றதெல்லாம் நாங்கள் சேர்க்கறதெல்லாம் பின்னால் வரக்கூடியவங்க அனுபவிக்க போகிறாங்க. அவங்கள கையில் போய் சேரப்போகுது, நாங்கள் ஒன்றையும் அள்ளிட்டு போக போகிறதில்லை. அதனால் சேர்த்து வச்சு ஒன்றும் நாங்கள் ஒன்றையும் காண போகிறதில்லை. அந்த கடமை அந்த ஜகாத்துடைய அந்த எல்லையை அடைஞ்சிட்டா நாங்கள் கொடுக்கணும். கொடுக்க இல்லைண்டா ஒவ்வொரு வகையான பொருள்களுக்கு ஒவ்வொரு வகையான தண்டனை அல்லாஹு தஆலா வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஆடு மாடு ஒட்டகம் இவைகளுக்குன்னு ஒரு சில எல்லைகள் இருக்குது. அந்த எல்லைக்குள்ள அந்த ஜகாத்து அவர் கடமையாகி அந்த ஜகாத்து அந்த ஹக்க அவர் நிறைவேற்ற இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கு. என்னன்னு சொன்னா மறுமை நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானத்துல இவரும் வருவாரு, இவர் ஜகாத்து கொடுக்காம சேர்த்து வச்சிருந்தா அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் வரும். என்ன செய்யணும்னு சொன்னா இவருக்கு கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கும் வரைக்கும் இவருக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க. அது அப்ப அந்த ஆடு மாடு அந்த ஒட்டகங்கள்லாம் அந்த உலகத்துல இருந்ததை விட பெரிய ஒரு உருவத்துல வரும். உலகத்துல யாராவது ஏதாவது ஒரு ஆட்டுக்கு கொங்கு அடைஞ்சதுன்னு சொன்னா மறுமையில கொங்கு அடைஞ்ச நிலையில அது வராது. கொங்கு நல்லா இருக்கக்கூடிய நிலைமையிலதான் அது வரும். உலகத்துல ஒரு ஆடு நோஞ்சானா இருந்ததுன்னு சொன்னா அது நோஞ்சானா வராது, நல்லா தான் வரும். இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்னா அவரை தண்டிக்கும், தன்னுடைய கால்களாலையும் மிதிக்கும், அதே மாதிரி தன்னுடைய கொங்குகளாலையும் அந்த மனிதனை குத்தும். இது ஒன்னு மாறி ஒன்னு வந்துட்டே, ஒன்னு முடிய அடுத்தது வந்துட்டேக்கு, இப்படி சுத்தி சுத்தி அந்த 50,000 வருஷம் அவர் அந்த தண்டனைய எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில அவர் அனுபவிக்க போறார். இவங்க யாருன்னு சொன்னா ஆடு மாடு விஷயங்களை சில ஜகாத்து கொடுக்காதவங்க. சஹி முஸ்லிம்ல 987 இலக்கத்துல இந்த செய்தியை பார்க்கலாம். அது மாதிரி ஒரு ஆள் தங்கம் வெள்ளி அதாவது நாணயங்கள் இதுல சேர்த்து வச்சிருக்கிறார், லட்சக்கணக்கில் இருக்குது ஆளுக்கு, ஆனால் ஜகாத்து கொடுக்கல. அவர்ல ஒரு அக்கௌண்ட்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறார், யாருக்கு அதை காட்ட இல்லை. ஜகாத் வசூலிக்கிறவர் வந்தா தண்டை கையில இருக்கிறது மட்டும் காட்டா, 100-200 அவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லி காட்டல், பேங்க்ல லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கணுமே. இவங்கள நிலைமை என்ன அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இவங்கள மறுமையில கொண்டு வரப்பட்டு இவங்க எவ்வளவு எவ்வளவு பணங்களை சேர்த்து வச்சிருந்தாங்களோ, தங்க பணமாக இருந்தாலும் சரி வெள்ளி காசாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் வந்து ஒரு மூட்டையில ஒரு பொட்டணத்துல அல்லாஹால கட்டுவோம், கட்டி அதை நெருப்புல சூடு காட்டுவோம், நரக நெருப்புல அதை சூடு காட்டி அதை எடுத்து அவர்களுடைய நெற்றிகள், அவர்களுடைய விழாப்புறங்கள், அவர்களுடைய முதுகுகள், நெஞ்சி பகுதிகள் இதுகளெல்லாம் அவருக்கு சூடு வைக்கப்படும். சாதாரணமா நம்மள நெருப்புல சூடு காட்டி சுட்டாலே ஒரு நாணயத்தை சூடு காட்டி ஒரு குட்டி காசு எடுத்து சூடு காட்டினாலே எங்களுக்கு அதை தாங்க இயலாது. இதை விட பவர் 70 மடங்கு பவர் கூடினது நரக நெருப்பு. அந்த அதுல சூடு காட்டி எங்களுக்கு ஒத்தனம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப அது ஒரு பெரிய ஒரு தண்டனை. யாரு பணங்கள் விஷயத்துல யார் காத்து கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு விசேஷமான ஒரு தண்டனை. இதுவும் 50,000 வருஷம் தான் நடக்கும். இது சம்பந்தமான ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிம்ல 987 இலக்கத்துல நாங்க பார்க்கலாம். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தண்டனையும் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆள் சொத்துகளை சேர்த்து வச்சிருக்கிறார், வியாபார பொருள்கள் இருக்குது, அதுக்குரிய அந்த ஜகாத் எல்லையை அது அடைஞ்சிட்டு, ஆனா அவர் ஜகாத் கொடுக்க மாட்டேங்கிறார். அது அவர் கடையில் அப்படி ஸ்டோர்ல இருந்துகிட்டே வருது. பெருமதியான அந்த ஜகாத் எல்லையை அடையக்கூடிய அந்த ஜகாத் எல்லை அடைஞ்ச ஒரு பொருள் அதை கொடுக்காம அவர் வச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னா அதுக்குரிய ஒரு தண்டனையும் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹீஹுல் புகாரியில 1403 இலக்கத்துல இந்த ஹதீஸ் வருது. யாருக்கு அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ அதுக்குரிய ஜகாத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லையோ மறுமையினால அந்த சொத்து செல்வங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய பாம்பாக மாற்றுவான். அப்ப அந்த பாம்பு என்ன செய்யும் சொன்னா அந்த எல்லா மக்களுக்கு மத்தியில் அவரை துரத்தும், துரத்தி அவரை பிடிச்சிடும். பிடிச்சி அவரை அப்படியே சுற்றி அந்த பாம்புக்கு 2 நாக்குகள் இருக்கும், அவரை சுற்றி அவரது தலையில அவரது முகங்கள்ல அந்த பாம்பு கொத்தும். இந்த தண்டனையும் அவருக்கு கடுமையாக இருக்குது. அது இந்த பாம்பு கூட மிக கொடிய ஒரு விஷம் உள்ள ஒரு பாம்பு. இப்ப இந்த தண்டனையும் அவருக்கு இருக்குது. இதுவும் 50,000 வருஷம் உள்ள ஒரு விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தண்டனையை அவங்க எக்ஸ்ட்ராவா அனுபவிக்கிறாங்க, மேலதிகமா. அதாவது கேள்வி கணக்கு தண்டனை அது குறவு, இது விசாரிக்கிறதுக்கு முன்னுக்குள்ள ஒரு தண்டனை தான். இது எல்லாரும் விசாரிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் விசாரணை முடிகிறதுக்கு அந்த ஒரு நாள் போறதுக்கு 50,000 வருஷம், ஒரு நாள் தான் மறுமை நாள். அந்த ஒரு நாள் வந்து 50,000 வருஷங்களுக்கு சமனான ஒரு நாள். அந்த நாள் பூரா அவர் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருப்பார். அதுக்கு பிறகு எல்லாம் விசாரிப்பான். இப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிப்பட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினான். இந்த குர்ஆன் வசனத்தை தான் யார் யார் ஜகாத் விஷயத்துல பொழுப்போக்கா இருக்கிறாங்களோ, அது அவர் ஆடு மாடு ஒட்டகமாகவும் இருக்கலாம், அது மாதிரி தங்கம் நகை வெள்ளைகளாகவும் இருக்கலாம், அது மாதிரி பணங்களாகவும் இருக்கலாம், நகைகளாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் யாருக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறானோ அவங்க இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து நல்லா யோசிக்கணும், அல்லாஹ்வை பயப்படணும். அப்ப இந்த குர்ஆன் வசனம் என்னன்னு சொன்னா, நபி சொன்னாங்க, வலா யஹ்சபன்னல்லதீன யபகலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, எவர்களுக்கு அல்லாஹுத்தானா தன்னுடைய அருள்களில் இருந்து சொரிந்திருக்கிறானோ, அதிகமாக கொடைகளை அல்லாஹுத்தாலா வழங்கி இருக்கிறானோ, அவர்கள் நினைத்து கொள்ளக் கூடாது, அது அவர்களுக்கு நல்லது என்று. அல்லாஹ் நம்மளை விரும்புறான், அதான நமக்கு இவ்வளவு சொத்து செல்வங்கள் அல்லாஹுத்தாலா தாரா, அதான எனக்கு இது நலவுதான்னு சொல்லி ஒரே அடிக்கு அவர் நினைத்து கொள்ளக் கூடாது. பல் ஹுவ ஷர்ருல்லஹும், அது அவர்களுக்கு கெடுதி என்று சொல்லப்பட்ட அல்லாஹுத்தாலா சொல்கிறான், சயுத்தவ்வகூன பிமா பஹிலூ பிஹி யௌமல் கியாமா, இந்த உலகத்துல ஜகாத்து கொடுக்காம யார் யார் அதுல கஞ்சத்தனம் செய்தார்களோ அவைகளை வைத்து மறுமை நாளிலே அவர்கள் பாம்பு வடிவிலே அவர்கள் சுற்றப்படுவார்கள் என்று சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி மீராத்து ஸமாவாத்தி வல் அர்த். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு இதுல எந்த ஒரு தேவையும் கிடையாது. இந்த சொத்து அல்லாஹுக்கு ஏதாவது ஒரு தேவை, அல்லாஹ் ஏதாவது ஒரு கடனுக்கு நிறைவேற்றணும், அல்லாஹுக்கு ஏதாவது வகையில இது நாம கொடுக்கணும்னு இல்லை. இந்த சொத்துகள் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமான சொத்துகள் தான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதனை கொடுக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தொடர்பாகவும் அல்லாஹு தஆலா நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறான்னு சொல்லி இந்த வசனத்துல சூரத்துல் ஆல இம்ரான் இந்த அத்தியாயத்தில் 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்தை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், இது அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த சொத்துகள் ஒரு சோதனை, இந்த சோதனை விஷயத்துல நாங்கள் வெற்றி பெற வேண்டுமையாக இருந்தால் அதற்குரிய அந்த ஹக்குகளை அந்த ஜகாத்துகளை நாங்கள் கொடுக்கணும். முடியுமான வரையில அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் சதக்காக்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. சுனன் அபூ தாவூத் என்ற கிரந்தத்தில் 1563வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப அந்த பெண்மணி வாராங்க, அவங்களோட மகளுடைய கையில ஒரு தடிப்ப தங்க காப்புகள் ரெண்டு இருக்குது. அப்ப அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க இதுக்குரிய ஜகாத்தை நிறைவேற்றினீங்களா, கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க ஜகாத் கொடுக்காம இருக்கிறீங்க, இதே போல ஒரு ஒரு ஆபரணத்தை அல்லாஹு தஆலா மறுமையில நெருப்பினால் உங்களுக்கு அணிவித்தால் எப்படி இருக்கும், இது உங்களுக்கு விருப்பமா, இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க, ஏலாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்ல இருந்த கையில இருந்த ரெண்டு காப்பையும் அந்த தங்க காப்பையும் எடுத்து ரெண்டையும் கொடுத்து போட்டு சொன்னாங்க, இந்த பிரச்சனையே எனக்குமானா ஹுமால் இல்லாஹி வலி ரசூலி, ரெண்டும் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் போய் சேரட்டும், இதுல சிக்கலே எனக்கு வானான்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வாரத்தை நாங்க பாக்குறோம். இப்படி இப்படி ஒவ்வொரு விதமான தண்டனைகளை அல்லாஹு தஆலா இந்த ஜகாத்து கொடுக்காதவங்களோட விஷயத்துல வச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஜகாத்து விஷயத்துல நாங்க கவனமாக இருக்கணும், அதுக்குரிய கணக்குகளை பார்க்கணும், எங்களுடைய மனைவிமார் எவ்வளவு அவங்க நகை போட்டி இருக்கிறாங்கன்றத கவனிக்கணும், எங்களோட மகள்கள் எவ்வளவு நகைகள் போட்டி இருக்கிறாங்கிறத பார்க்கணும், அதையும் சேர்க்கணும், சேர்த்து வச்சு எங்கள்கிட்ட கையிருப்புல எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதையும் பார்த்து ஒரு வருடம் பூர்த்தியாகி இருந்தால் அதற்கு ஜகாத்து கடமை. ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும், அதுதான் அதுக்குரிய நிபந்தனை. சுனன் அபூ தாவூதுல 1573வது இலக்கத்துல இந்த செய்தியை பார்க்கலாம், லைஸ ஃபி மாலின் ஜகாத்துன் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரைக்கும் எந்த ஒரு சொத்துக்கும் ஜகாத்து கடமை இல்லை என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு வருடம் பூர்த்தியாகிட்டுன்னு சொன்னா அதுக்குரிய ஜகாத்துகளை நாங்க சரியா கொடுத்துறோம். சிலவங்க வந்து நகைய வேறைய பார்ப்பாங்க, பணத்தை வேறையா பார்ப்பாங்க, இது பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல தங்கம் தான் பணமாகவும் காணப்பட்டது, தங்கம் தான் அதை அதே தங்கம் தான் அவங்களுக்கு நகையாகவும் காணப்பட்டது, ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நாங்களும் கணக்கு பண்ணணும். இப்ப ஜகாத் நகைகள் தங்கம் விஷயத்துல எவ்வளவு கடமையாகும் சொன்னா சுமார் 10 பவுன், அதாவது 85 கிராம், இந்த அளவு ஒரு ஆளுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த அளவு பெருமதியான நகையோ அல்லது பணமோ வந்துட்டு சொல்லி சொன்னா ஒரு வருடம் பூர்த்தியாகி விட்டது என்றால் அவர்களுக்கு ஜகாத்து கடமை. எவ்வளவு அளவு கடமைன்னு சொல்லி சொன்னா 2.5 வீதம் அந்த ஜகாத்து கடமையா. இப்ப இந்த ஜகாத்தை நாங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் பார்க்கணும், நகையும் ஒன்னா வச்சு. ஒரு ஆளுக்கு உதாரணத்துக்கு இந்த 10 பவுன் 5 லட்சம் ரூபாய் பெருமதினு வச்சுக்கொள்ளுங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட 5 பவுன் நகை இருக்குது, 2.5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குதுன்னு சொன்னா, ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டுன்னு சொன்னா 2.5% அவங்க ஜகாத்து கொடுக்கணும். இது சம்பந்தமான ஹதீஸ்கள் இந்த அபூதாவுது என்ற கிரந்தத்தில் 1573 இலக்கத்துல நாங்க பார்க்கணும். அதே மாதிரி கால்நடைகள் விஷயத்துல ஜகாத் எப்படி கடமைன்னு சொல்லி சொன்னா, மாடுகள் விஷயத்துல ஒவ்வொரு 30 மாடுகளுக்கும் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு ஜகாத் கொடுக்கணும். ஒரு ஆள்கிட்ட 30 மாடு இருக்குது, அவருக்கு ஜகாத் எப்படி கடமையாகும்னு சொன்னா ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. ஒரு ஆள்கிட்ட 40 மாடு இருக்குதுன்னு சொன்னா 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு, இதை அவங்க ஜகாத்தாக கொடுத்துடணும். அடுத்தது ஆடு. ஆடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 40 ஆடு இருக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு ஆடு அவர் ஜகாத்தா கொடுத்துருவோம். 40 அங்கால 120 வந்தா தான் 2 கடமையாகும். 40 கேஸ் பண்ணி 80 வந்தா 2 கடமையாகிட்டு நாங்க நினைச்சிடக்கூடாது. 40 அடுத்தது 120. 120 ஆடு ஒரு ஆள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா 2 ஆடு அவர் ஜகாத்து கொடுக்கும். அடுத்தது 200 பாஞ்சாத்தான் அவருக்கு 3 ஆடு ஜகாத்து கடமையாகும். ஆடு விஷயத்தில் ஆக குறைந்தது 40 ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு ஸகாத்தாக கொடுக்கப்படணும். இது சஹீஹுல் புகாரியில 1454 இலக்கத்தில் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில இது தலைமைத்துவத்திடத்துல கொண்டு ஒப்படைக்கப்படணும், அல்லது தலைமைத்துவம் ஒருவரை நியமிக்கும், அந்த ஜகாத்தை நீங்க வசூலிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் வருவார், அவர் அந்த சொத்துக்களை பார்ப்பார், ஆடு எவ்வளவு நிக்குது, மாடு எவ்வளவு நிக்குதுன்னு பார்ப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில முனாஃபிக்கள் சில வேலைகள் செய்வாங்க, ஆடு ஒன்னா இருக்கு அவங்கள்ட்ட இருக்கும், ஜகாத்து வசூலிக்கவர் வார்ற நேரத்துல அந்த பட்டியல இருந்து ஒரு 20 ஆட்டை பிரிச்சு இன்னொரு பட்டிக்கு மாத்திடுறது, கேட்டா அது வேற ஒரு ஆள்னு சொல்லி சொல்லிடுறது. இதெல்லாம் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்துட்டாங்க. இந்த ஜகாத்து விஷயத்துல நாங்க ஒளிவு மறைவு செய்யக்கூடாது. அவர் கண்ணை மறைச்சு போட்டு நாம ஏதோ ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதாக நாங்கள் நினைச்சு கொள்ளவும் கூடாது. இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் 8 கூட்டத்தாருக்கு தலைமைத்துவத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்றோம். ஒவ்வொரு ஆக்கள் இந்த பிரிவுகள்ல மாதிரி அவங்க எடுத்து ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கறது, கொடுத்துட்டு அவங்க இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. தலைமைத்துவத்திடத்தில் அந்த ஜகாத் ஒப்படைக்கப்படணும். தலைமைத்துவம் என்ன செய்யும் சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய மாதிரி 8 கூட்டத்தாருக்கு அந்த ஜகாத்தை பங்கு வைக்கும். அந்த 8 கூட்டம் இன்னும் சதகாத் லில் ஃபுகரா வல் மசாகின், வறியவர்கள் ஏழைகள், வல் ஆமிலீன் அலைஹா அந்த ஜகாத்துக்காக பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் புதிதாக ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் அவரை கவர்றதுக்காக வந்து ஜகாத் கொடுக்கப்படும் சதகா. அதே மாதிரி வஃபில் ரிகாப் அடிமைகளுக்காக அந்த கொடுக்கப்படும் உரிமையிடுவதற்காக வேண்டி, வல் காரிமீன் ஃபீ ஸபீலில்லாஹ் அதே மாதிரி வல் காரிமீன் கடன்காரர்களுக்கு கொடுக்கப்படும், ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும், உபனி ஸபீல் வழிப்போக்கர்களுக்கு இது கொடுக்கப்படும், ஃபரீதத்தன் மினல்லாஹ் இது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கடமை. இந்த கடமையை நாம் எல்லோரும் சரியாக நிறைவேற்றிடணும். அந்த ஜகாத் கொடுக்கக்கூடியவங்க சரியாக கணக்கு பண்ணி கொடுக்கணும். தலைமைத்துவத்துற வேலை அதை சரியாக கணக்கு பண்ணி எங்க எங்க ஏழைகள் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருதோ அவங்களுக்கு சரியாக அதை பங்கு வைக்கணும். இதுதான் ஜகாத் சம்பந்தமான சுருக்கமான ஒரு சில விளக்கங்கள். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது பிறநாளைக்கு முன்னர் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஜகாத்துல் ஃபித்ர். இதை பொறுத்த வரைக்கும் வந்து இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அபூதாவூது என்ற கிரந்தத்தில் 1609 இலக்கத்தில் இது சம்பந்தமான ஹதீஸ் வருது. ஜகாத்துல் ஃபித்ர் துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மின் அல்லகவி வர்ரஃப்தி வதுஅமத்தன் லில்மசாகி. இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏன் கொடுக்கிறது என்று சொல்லி சொன்னா, நோன்பாளிகள் ஏதாவது ஒரு வீணான ஒரு விஷயத்துல, ஒரு பொய்யான ஒரு பிழையான ஒரு விஷயம், பொய்யின் எடுக்க முடியாது, ஒரு வீணான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருப்பார்னு சொல்லி சொன்னா, அதன் மூலம் சில வேளை அவருடைய நோன்பு பாதிக்கப்படும். அந்த நோன்பை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படும். அதே போல் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் எடுக்கப்பட்டு வறியவர்களுடைய உணவுகளுக்காக அது கொடுக்கப்படும். இதுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கம். இதை யார் தொழுகைக்கு முன்னுக்கு நிறைவேற்றுகிறாரோ, பெருநாள் தொழுகைக்கு முன்னுக்கு யார் நிறைவேற்றுகிறாரோ, அவர் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற அந்த சரியான கடமையை நிறைவேற்றியவராக இருப்பார். ஒரு ஆள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறார், ஆனால் பெருநாள் தொழுகு முடிஞ்சதுக்கு போறோம்னு சொன்னா அது ஜகாத்துல் ஃபித்ராக இருக்காது, அது ஏனைய சதகாக்களை போன்ற ஒரு சதகாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். அந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அது பள்ளியில கொண்டு ஒப்படைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அளவு ஒருவருக்கு ஒரு சா கொடுக்கும். ஒரு சாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காணப்பட்ட ஒரு அளவு போல், அதனுடைய சரியான அளவு கிலோ கணக்கில் சொல்லதாக இருந்தா 2.5 கிலோ. இப்ப நாங்க எதை உணவாக உட்கொள்றோமோ அந்த உணவிலிருந்து 2.5 கிலோ வந்து ஒரு நபருக்கு, தலா ஒரு நபருக்கு கொடுக்கும். அப்போ ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஒரு 10 கிலோ அவங்க கொடுத்துருவோம். அது சின்னவங்க பெரியவங்க முதியவங்க இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அவங்க முஸ்லீம்களாக இருக்கும். ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அதுல 2 பேர் பருவ வயது அடைஞ்சு வயசு இல்லை, இஸ்லாத்துல அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. ஆனா சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க அல்லது பெரியவங்களாக இருக்கிறாங்க வயது முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அவங்க எல்லோருக்கும் அந்த ஜகாத்துல் ஃபித்ருங்கிறது கடமை அவங்க நிறைவேற்றணும். அப்ப தொழுகைக்கு முன்னுக்கு அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துடணும். சிறியவர்கள் பெரியவர்கள் முஸ்லீம்களில் அதை கொடுக்கணும். 2.5 கிலோ ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படணும். நாங்கள் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து கொடுக்கணும். ஒரு நல்ல கீரி சம்பா அது இதுன்னு சாப்பிட்றார், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கல பச்சரிசியை கொடுக்குறாருன்னா அது அவர் ரப்பலை, அப்படி கொடுக்கக்கூடாது. தாங்க எதை உணவாக தங்களுடைய வீட்டில் அன்றாடம் சமைக்கிறாங்களோ எடுக்கிறாங்களோ அதில் இருந்து அவங்க ஜகாத்து கொடுத்துட்டு போயிட்டார் சார். அப்போ இது ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமான ஒரு விஷயம். அடுத்தது ஒரு சின்ன ஒரு மசாலா, மிக முக்கியமான ஒரு மசாலா, அதாவது ஷிர்க் சம்பந்தமாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய பாரதூரம், அதனுடைய விளைவுகள் எல்லாமே தெரியும். இந்த ஷிர்க் ஒரு ஆள் செஞ்சு போட்டு, அதுவும் தெரிஞ்சு போட்டு, ஒரு ஆள் தெரியாமல் செய்கிறான்னு சொன்னால் அவர் வந்து அல்லாட்ட தௌபா செஞ்சு அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்டா தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரை அல்லாஹுத்தாலா மன்னிக்கக்கூடியவர். ரப்பனா லா துஆக்கிஸ்னா இன்ன ஸீனா வஅக்தானா, நாங்கள் மறந்தோ அல்லது தவறுதலாகவோ அறியாமலோ தெரியாமலோ ஒரு தவறை செய்துவிட்டால் அதை அல்லாஹ் மன்னித்துடுவாயாக. அல்லாஹுத்தாலா தெரியாமல் நடக்கக்கூடியதை மன்னிச்சிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சஹாபாக்கள் காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி ஒரு ஷிர்க் வச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அது ஒரு யூதரால் சுட்டி காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்க, விட்டுட்டாங்க, அதில் விஷயம் வேறு. ஒரு சஹாபி வந்தாங்க, தெரியாது, தாயத்து கட்டியிருந்தாங்க, பிச்சு வீசினாங்க, பிச்சு வீசினாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆள் தெரிஞ்சிட்டு ஷிர்க் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர் விஷயம் வேறு, அவர் இஸ்லாத்துலேருந்து வெளியே போயிடுவார். அவர் சரியான ஒரு இஸ்லாத்தில் அவர் இருக்க மாட்டார். விதி தெரிந்து கொண்டு சிறுக்கு வைக்கக்கூடிய அவர் அமல் நாசமா போயிடும், அவங்களுக்கு அவங்களுடைய அமல்கள் அல்லாஹால ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதே மாதிரி அவங்களுக்கு நரகம்தான் நிரந்தரம், சொர்க்கம் அவங்களுக்கு ஹராம், இப்படியான பல விஷயங்களை நாங்கள் குரான் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்போ ஒரு நாள் ஷிருக்கு வைக்கிறான், இது ஷிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு போறோம் அந்த ஷிருக்கை வச்சு போட்டு சும்மா அவர் யாருக்கும் தெரியாம தௌபா செஞ்சுட்டு இருக்க இயலாது, அது சரி வராது. ஏன்னா இது தெளிவான ஒரு விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த தெரிந்து கொண்டு ஷிருக்கான விஷயத்துல ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு ஹதீஸை சொல்றாங்க. இது யாருக்காவது சரி பிழையான ஒரு விளக்கத்தின் அடிப்படையில தெரிஞ்சு கொண்டு ஷிருக்க செஞ்சு போட்டு சரி நாம அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டு நான் ஒரு கணக்கில்லாம இருக்கிறவங்களுக்காக செய்யக்கூடிய உபதேசம். அவங்க வந்து அல்லாஹை பயந்து திரும்ப வந்து பய செஞ்சு இஸ்லாத்துல அவங்க சரியா நுழைஞ்சு கொள்ளணும், அதுக்காக நான் சொல்றேன். அகமதின்ற கிரந்தத்தில் 20,011 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, லா யக்பலுல்லாஹு மின் அஹதின் தௌபதன், எந்த ஒருவரிடமிருந்தும் அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் கவனிச்சு கொள்ளுங்க இந்த ஹதீஸ், எந்த ஒரு நபரிடமிருந்தும் அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் எப்படியானவர் என்றால், அஷ்ரக பாத இஸ்லாமி, தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு ஷிர்க் வைக்கிறாரே, இவரிடம் இருந்து அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மனசுல வச்சுக்கொள்ளணும். இப்ப நாங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழுகை விடுறோம், லோகரோ அசரோ வேலை இதுன்னு சொல்லிட்டு போட்டு தொழுகை விட்டு போட்டு பிறகு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ தௌபா செஞ்சுட்டு நாம இருக்கிறோம்னு சொன்னா இது சரி வராது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த தொழுகையை விட்டதுக்கு பிறகு ஷிர்க்குங்கிறது நன்றாக தெரியும். இத்தகையவர்கள் தௌபா செய்து வேலை இல்லை, அவங்க திரும்ப வந்து அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, திரும்ப வந்து பயிர் செஞ்சு அவங்க திரும்ப இஸ்லாத்துக்குள்ள நுழையணும். இல்லாட்டி இந்த ஹதீஸ்ல அர்த்தம் என்ன, ஒருவர் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததன் பிறகு ஷிர்க் வைத்தால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். சிலவங்க இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறோம், அதாவது ஷிர்க் வச்சிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தில் ஒரு சகோதரர் கூப்பிட்டு சந்திச்ச நேரத்தில் அவர் சொன்னார், நான் தௌபா செஞ்சுக்கிட்டேனே அப்படின்றார். அவர் சரி வராது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது ஷிர்க்குன்னு, சரி அப்போ நீ தௌபா செஞ்சு சரி வராதுன்னு சொல்லி இந்த ஹதீஸை காட்டின. அதுக்கப்புறம் அவர் பயம் செஞ்சு விடுறார். அலஹம்துல்லா, இப்படி யாராவது ஒரு பிள்ளையான விளக்கத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அவசரமாக வந்து நீங்கள் பயிர் செஞ்சு திரும்ப இஸ்லாத்துக்குள்ள நுழைங்க. இல்லை நீங்கள் தெரியாமல் இருந்தால் இது சிறுக்குன்னு தெரியாதுன்ற விஷயம் இருந்தால் அதோட விஷயம் வேறு, ஆனால் தெரிஞ்சிட்டு ஒரு சிறுக்கு செஞ்சுருந்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இஷா தொழுகைக்கு பிறகு கொலனியில் ஆண்கள் பெண்களுக்கான ஒரு பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விசேஷமாக கொலனிவாழ் சகோதர சகோதரிகள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இஷா தொழுகைக்கு பிறகு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி திங்கள் கிழமை வந்து அசர் தொழுகைக்கு பிறகு வந்து வாலிபர்களுக்கான ஒரு ஒன்றுகூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஏற்றால கொலனி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களும் வந்துருங்க. அப்போ அதில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நிகழ்ச்சிக்கு பிறகு இஃப்தாரும் நடைபெறும். அப்போ முடியுமான வாலிபர்கள் அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளத்துக்கு முயற்சி செய்யும். அடுத்த ஷிர்க் சம்பந்தமான விஷயத்தில் வெளிப்பட்டு திரும்ப பய செஞ்சு கொண்ட சகோதர சகோதரிகள், சகோதரன் நிஜாம், அவருடைய மனைவி சகோதரி ஹாதியா, சகோதரி ஹாலிதா, சகோதரி சாமிஹா, இன்னும் சில பய செய்த சகோதர சகோதரிகள் இருக்கலாம். அவங்களோட விவரங்களை நாங்கள் கூடிய சீக்கிரம் பெருநாள் தொழுகையில் வாசிக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை செய்வோம். ஒரு ஆள் ஃபர்லான ஒரு தொழுகையை, கடமையான ஒரு தொழுகையை தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டார். தொலையில்லை ஒரு ஆள் தொழுகொண்டிருக்கிறாரு, இல்லை அசர் டைம் கிட்டே ஆகிட்டு ஏதோ ஒரு அவசர வேலையில் தொழுகிறீங்களோ உடனே புற வந்து தொழுவிட்டார், அதில் விஷயம் வேறு. அவர் அந்த தொழுகையை விட்டுட்டார், தொலைவே இல்லை. அவர் அப்படியானவர் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, அவர்கிட்ட இனி அவர் குஃபர் வந்துட்டு வர்ற இதில் சிறுக்கு செஞ்சிட்டார், அவர் திரும்ப வந்து புதுசாக திரும்ப ஜமாத்தில் சேரணும். அவர் திரும்ப பய செஞ்சு அவர் இஸ்லாத்தை புதுப்பிச்சு கொள்ளணும். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك